27. ஆகாஸ். ஆகாஸ் ராஜா சிங்காசனம் ஏறினதும் யூதா ராஜ்யத்தில் இதுவரையிலும் எவரும் சந்தித்திராத மிக மோசமான சூழ்நிலைகளை ஏசாயாவும் அவனுடைய தோழர்களும் நேருக்கு நேர் சந்திக்கும்படி நேரிட்டது. சிலை வழிபாட்டுச் சடங்குகளின் மருட்சியான செல்வாக்கிற்கு எதிர்த்து நின்ற அநேகர் இப்போது அஞ்ஞான தெய்வங்களின் வழிபாட்டில் கலந்து கொள்ள வற்புறுத்தப்பட்டனர். இஸ்ரவேலின் பிரபுக்கள் தங்கள் பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக காணப்பட்டனர். வழிவிலகச் செய்யும் செய்திகளுடன் பொய்த்தீர்க்கதரிசிகள் எழுந்து கொண்டிருந்தார்கள். ஆசாரியர்களில் சிலர் கூட ஆதாயத்திற்காக போதகம் செய்தார்கள். தலைவர்கள் அவபக்தியில் திளைத்தார்கள். ஆனாலும் தேவ ஆராதனையின் முறைகளையும் கைக்கொண்டு வந்தனர். தாங்களும் தேவ மக்கள் என்று சொல்லிக் கொண்டனர். இக்கட்டான அக்காலகட்டங்களில் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டான் மீகா தீர்க்கதரிசி. சியோனின் பாவிகள் கர்த்தரை சார்ந்து கொண்டுள்ளதாகச் சொல்லி, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்று தூஷணமாக பெருமை பாராட்டிக் கொள்ளும் வேளையில், சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவதை தொடர்கிறார்கள் என்றார். மீகா 3:11-10. இந்த தீமைகளுக்கு எதிராக ஏசாயா தீர்க்கதரிசி தன் சத்தத்தை உயர்த்தி மிகவும் கடிந்து கொண்டான். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவிகொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிராகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார் என்கிறான். ஏசாயா 1:10-12.
துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது. அதை துர்ச்சித்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும் என்கிறது வேதாகமம். நீதிமொழிகள் 21:27. பரலோகத்தின் தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக் கண்ணராயிருக்கிறார். அவரால் அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க முடியாது. ஆபகுக் 1:13. மன்னிக்க தமக்கு சித்தமில்லாததால் அக்கிரமக்காரனிடமிருந்து அவர் திரும்பிக் கொள்கிறதில்லை. கிருபையின் பரிபூரண ஏற்பாட்டை பயன்படுத்திக் கொள்ள அவன் மறுப்பதாலேயே அவனை பாவத்திலிருந்து அவரால் விடுவிக்க முடிவதில்லை. இரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகிப்போகவும் இல்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:1-2.
ராஜா சிறுபிள்ளையாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ என்று எழுதியுள்ளான் சாலமோன். பிரசங்கி 10:16. யூதா தேசத்தின் நிலையும் அப்படியே இருந்தது. தொடர்ந்து அக்கிரமம் செய்ததால் அத்தேசத்தில் அரசர்கள் குழந்தைகளைப் போலானார்கள். பூமியின் தேசங்களிலேயே பலவீனமான நிலையில் தாங்கள் இருப்பதை ஜனங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மேடான இடங்களில் செய்யப்பட்ட துன்மார்க்கமே அதற்கு காரணம் என்பதைச் சுட்டிக்காட்டினான் ஏசாயா. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பமென்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீரென்கிற எல்லா ஆதரவையும் பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் 50 பேருக்கு அதிபதியையும் கணம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியமுள்ளவனையும் சாதுரியனையும் விளக்குவார். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாகத் தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது. யூதா விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது. ஏசாயா 3:1-4. 8.
மேலும் உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள் என்றான். ஏசாயா 3:12. எழுதப்பட்ட பிரகாரமே ஆகாசின் ஆட்சிக் காலத்தில் இது உண்மையாயிருந்தது. ஏனெனில் அவனைப் பற்றி இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து
பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களைச் செய்தான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்கப் பண்ணினான். 2:28-2:3 2 இராஜாக்கள் 16:3
தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்திற்கு மெய்யாகவே அது மிகுந்த ஆபத்தான ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்னும் ஒரு சில வருடங்கள் தாம் எஞ்சியிருந்தன. அதன் பிறகு இஸ்ரவேல் ராஜ்யத்தின் 10 கோத்திரத்தாரும் பிற தேசங்களின் மத்தியில் சிதறடிக்கப்பட இருந்தனர். யூதா ராஜ்யமும் இருண்ட நிலையில்தான் இருந்தது. நனன்மைக்கேதுவான சக்திகள் வேகமாக குறைந்து கொண்டிருந்தன. தீமைக்கேதுவான சக்திகள் பெருகிக் கொண்டிருந்தன. அந்தச் சூழ்நிலையைக் கண்ட மீகா தீர்க்கதரிசி, தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்களில் நல்லவன் முச்செடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கிலும் கடுங்கூர்மையானவன் என்று சொல்லும்படி தூண்டப்பட்டான். மீகா 7:2-4 சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோம் கொமோராவுக்கு ஒத்திருப்போம் என்றான் ஏசாயா. ஏசாயா 1:9 ஒவ்வொரு காலகட்டத்திலும் உண்மையாயிருப்பவர்களின் நிமித்தமாகவும் பாவிகளுக்கு தம்முடைய அளவில்லா அன்பை காண்பிக்கும் பொருட்டாகவும் கலகக்காரர் மேல் தேவன் அதிக பொறுமையோடு இருக்கிறார். மேலும் தங்கள் தீய வழியை விட்டு விலகி தம்மிடம் திரும்புமாறு அவர்களை வேண்டிக் கொள்கிறார். தாம் நியமிக்கும் மனிதர்கள் மூலம் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமும் சொல்லி அக்கிரமக்காரருக்கு நீதியின் வழியை போதிக்கிறார். ஏசாயா 28:10
ஆகாசின் ஆட்சி காலத்திலும் அப்படியே நடந்தது. ஏகோவாவை தொழுது கொள்ள திரும்புமாறு பாவத்தில் கிடந்த இஸ்ரவேலுக்கு அழைப்பு மேல் அழைப்பு கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள் மிகவும் கனிவுடன் வேண்டிக் கொண்டனர். அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக நின்று மனந்திரும்பி சீர்படுமாறு ஊக்கத்தோடு புத்தி கூறினார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் தேவ மகிமைக்கேற்ற பலனை தந்தன. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கைச் சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்கக் கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாகச் சொன்னது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் எனும் அருமையான வேண்டுகோள் மீகாவின் மூலம் கொடுக்கப்பட்டது. மீகா 6:1-5
நாம் சேவிக்கும் தேவன் நீடிய சாந்தமுள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புதுலம்பல் 3:22
ஜீவனின் ஈவை பெற்றுக்கொள்ளுமாறு தவணையின் நாட்கள் முழுவதிலும் தம் ஆவியானவர் மூலம் மனிதரதரை வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். எசேக்கியேல் 33:11 மனிதனை பாவத்திற்குள் வழி நடத்தி அதன் பிறகு உதவியற்றவனாகவும் நம்பிக்கையற்றவனாகவும் அதில் நிராகவும் அதில் நிறுத்தி தேவனிடம் மன்னிப்பு கேட்க அவனை பயங்கொள்ளச் செய்வது சாத்தானின் விசேஷித்த உபாயமாயிருக்கிறது. அவன் என் பெலனை பற்றிக் கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடே ஒப்புரவாவான். ஏசாயா 27:5 கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஊக்கமும் அருளப்பட்டிருக்கிறது.
யூதாவும் இஸ்ரவேலும் அவபக்தியில் திளைத்த நாட்களில், என்னத்தைக் கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன்? தகனபலிகளைக் கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் முதற்பேறானவனையும்
என் ஆத்துமாவின் பாவத்தைப் போக்க என் கற்பக்கணியையும் கொடுக்க வேண்டுமோ என்று அநேகர் கேள்வி எழுப்பினர். பயனுள்ள பதிலை தெளிவாகத் தந்தார் தேவன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா 6:6-8.
பல நூற்றாண்டுகளுக்கு முன் இஸ்ரவேலுக்குக் கொடுத்த ஆலோசனையையே மீண்டும் சொல்லி பக்தியான வாழ்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினான் தீர்க்கதரிசி. வாக்குத்தத்த தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கவிருந்த சமயத்தில் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை இதுதான். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மையுண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? உபாகமம் 10:12-13.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் சம்பிரதாயங்களில் சிக்கி இரக்கம் காட்ட மறந்தோருக்கு இந்த ஆலோசனைகளையே ஏகோவாவின் ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். கிறிஸ்துவின் பூலோக ஊழியத்தின் போது நியாயசாஸ்திரி ஒருவன், போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேள்வி எழுப்பினான். இயேசு அவனிடம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார்.
மத்தேயு 22:36-40.
எஜமானும் தீர்க்கதரிசிகளும் சொன்ன இந்த தெளிவான வார்த்தைகளை ஒவ்வொர் ஆத்துமாவுக்குமான தேவ வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒடுக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்கு இரக்கமும் கனிவும் முன் யோசனையும் கிறிஸ்தவ பணிவும் கூடிய செயல்களைச் செய்ய கிடைக்கும் எந்த தருணத்தையும் நாம் இழந்துவிடக்கூடாது. தேவனை அறியாதோருக்கு நாம் உதவ முடியாத நிலையில் நம்பிக்கையும் ஊக்கமும் தரும் வார்த்தைகளை அவர்களிடம் பேசலாம். அன்போடும் பரிவோடும் அவர்களை மிக எளிதில் அணுகலாம். பிறர் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்தும் தருணங்களை விழிப்போடு எதிர்நோக்கியிருப்போருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் ஏராளம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவைச் சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:10-11.
தீர்க்கதரிசிகளின் ஊக்கமான வேண்டுகோள்களுக்கு மத்தியிலும் சிலை வழிபாட்டிற்கேதுவான ஆகாசின் போக்கு ஒரே ஒரு விளைவைத்தான் வரவழைத்தது. கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் வந்து அவர் இவர்களை துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக் கொடுத்தார். 2:29-8.
ராஜ்யம் வேகமாக வீழ்ச்சிக்குள்ளானது. படையெடுத்து வந்த சேனைகளால் அது நிலை கொள்ளாதபடி இடருக்குள்ளானது. சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். 2 இராஜாக்கள் 16:5. ஆகாசும் அவனுடைய ராஜ்யத்தின் பிரதானிகளும் உன்னதமானவருக்கு உண்மையான பிரதானிகளாய் இருந்திருப்பார்களானால் அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மோசமான கூட்டணியைக் கண்டு எவ்வித பயமும் அடைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறுபடியும் மறுபடியும் அக்கிரமம் செய்ததால் அவர்கள் பெலன் குன்றிப்போயிருந்தது. புண்பட்ட தேவனின் நீதியான நியாயத்தீர்ப்புகளால் புதுமையான ஒரு பயம் அவர்களை பீடித்தது. அதினால் ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காட்டினால் அசைகிறது போல் அசைந்தது. ஏசாயா 7:2. இந்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. நடுங்கிக் கொண்டிருந்த ராஜாவை சந்தித்து பின்வருமாறு சொல்லும்படி அவனுக்கு கட்டளையிடப்பட்டது.
நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார், உன் இருதயம் துவள வேண்டாம். சீரியர் எப்பிராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய்ப்போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு தபியாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னான். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதுமில்லை என்றார். இஸ்ரவேல் மற்றும் சீரிய ராஜ்யங்கள் சீக்கிரத்தில் முடிவுக்கு வருமென தீர்க்கதரிசி அறிவித்தான். எப்பிராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெறமாட்டீர்கள் என்றான். வசனம் 4-7. அதனை பரலோகத்தின் செய்தியாக ஆகாஸ் ஏற்றுக்கொண்டிருந்தால் யூதராஜ்யத்திற்கு அது நன்மையாய் அமைந்திருக்கும். ஆனால் மாம்சபுயத்தை சார்ந்திருக்கத் தெரிந்து கொண்டான். பிரதேசத்தாரின் உதவியை நாடினான். விரக்தியில் அசீரிய ராஜாவாகிய திகிலாத் பிளேசரிடத்திற்கு ஆளனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன், நீர் வந்து எனக்கு விரோதமாயெழும்பின் சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று வேண்டினான். அதோடு ராஜாவின் பொக்கிஷத்திலிருந்தும் தேவாலய பொக்கிஷத்திலிருந்தும் அதிக வெகுமதியும் அனுப்பப்பட்டது. 2 Kings 16:7.
வேண்டிக்கொண்ட உதவி கிடைத்தது. ராஜாவாகிய ஆகாசுக்கு தற்காலிக நிவாரணம் கிடைத்தது. ஆனால் அதற்கு யூதா கொடுத்த விலைதான் என்ன? செலுத்தப்பட்ட கப்பம் அசீரியாவின் பேராசையை தூண்டிவிட்டது. விரைவிலேயே அந்த வஞ்சக தேசத்தார் யூதாவை ஆக்கிரமித்து அதனை அழிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தினர். ஆகாசும் நிம்மதியிழந்த அவருடைய குடிமக்களும் அந்த கொடிய அசீரியரின் கரங்களில் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தால் வாதிக்கப்பட்டார்கள். தொடர்ச்சியான அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். சிச்சிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலும் அவன் மனந்திரும்பாமல் மீறுதல் செய்து கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினான். எப்படியெனில், தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொன்னான் ஆகாஸ். 2 Kings 18:19-23.
தேவதுரோகத்தில் திளைத்து வந்த ஆகாஸ் ராஜா தன்னுடைய ஆட்சியின் முடிவில் தேவாலயக் கதவுகளை மூடும்படி செய்தான். பரிசுத்த ஆராதனைகள் தடைப்பட்டன. அதன் பிறகு பலிபீடத்திற்கு முன்பாக குத்துவிளக்குகள் எரியவில்லை. ஜனங்களின் பாவங்களுக்காக பலிகள் ஏறெடுக்கப்படவில்லை. காலை மாலை பலி நேரத்தில் சுகந்த வாசனை மேலே எழும்பவில்லை. தேவனுடைய வீட்டின் பிராகாரங்களை புறக்கணித்து அதன் கதவுகளை இருகலாக பூட்டிவிட்டு அஞ்ஞானத தெய்வங்களை வழிபட எருசலே முழுவதிலும் தெருக்களின் மூலை முடுக்குகளிலெல்லாம் தேவனற்ற அந்நகரத்தார் துணிவுடன் பலிபீடங்களை அமைத்தார்கள். அஞ்ஞான மார்க்கம் மேலோங்கியதாக தோன்றியது. அந்தகார வல்லமை கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பரவியிருந்தது. ஆனால் ஏகோவாவின் மேல் மெய்ப்பற்றோடு விளங்கி வந்த சிலர் யூதாவில் இருந்தனர். சிலை வழிபாட்டிற்கு எதிராக அவர்கள் உறுதியுடன் இருந்தனர். ஆகாசின் கடைசி நாட்களில் ஏற்பட்டிருந்த அழிவை கண்டபோது ஏசாயாவும் மீகாவும் அவர்களின் சகாக்களும் இவர்களைத்தான் நம்பிக்கையோடு நோக்கினர். அவர்களின் ஆசரி புஸ்தலம் மூடப்பட்டது. ஆனால் தேவன் எங்களோடு இருக்கிறார் எனும் நிச்சயத்தை அந்த மெய்விசுவாசிகள் பெற்றிருந்தனர். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஏசாயா 8:13-14.